ஹனுமத் பிரபாவத்தை 100 ஸ்லோகங்களை கொண்டு 7 நாளில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. அதனால் இன்றைக்கி 2வது நாள். நேத்தி சொன்ன கதையில் ஹனுமார் ராமலட்சுமணனை பார்த்து அவள் மனம் குளிரும்படியாக அழகான வார்த்தைகளை சொல்லி அவளை யார் நீங்கள் அப்படின்னு விசாரிக்கிறார். அந்த அதில் ஒரு வரி, சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம்ன விபூஷிதாக, உங்களை பார்த்தா ராஜகுமாரர்கள் மாதிரி இருக்குது, உங்களுடைய இந்த தோள்கள் கைகள் அழகான பூஷணங்களெல்லாம் நகைகளெல்லாம் போட்டு பார்க்க வேண்டிய இந்த உங்களுடைய தோள்கள் ஏன் அதெல்லாம் போட்டுக்கொள்ளாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறார். இதை வந்து அந்த காலத்தில் மகான்கள் சபையில் பிரவச்சனம் பண்ணும்போது அவளுக்கு ஒரு மாலை போடுவா, இன்னொரு மாலை போட வந்தால் ராமருக்கு போடுங்க, ராமர் தான் சர்வபூஷண பூஷார்கா அப்படின்னு சொல்லுவாளாம். இப்படி அழகாக பேசுகிறார். ராமரும் அந்த பேச்சை கேட்டு மயங்கி எப்படி அழகாக பேசுகிறார். விறுவிறுன்னு பேசலை, ரொம்ப இழுத்து இழுத்து பேசலை, ரொம்ப ஹை பிச்சில் பேசலை, ரொம்ப காதலே விழாத மாதிரி பேசலை, மத்தியம சுரத்தில் மங்களகரமான வார்த்தைகளை பேசி மனத்தை கொள்ளை கொள்கிறார். இந்த மாதிரி ஒரு தூதன் கிடச்சா ஒரு ராஜாவுக்கு காரியங்களெல்லாம் தானாக நடக்குமே, தூத்த வாக்கியத்தினாலே நடந்துடும், அவன் போய் நிற்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அப்போவே அந்த இதில் வந்து நமஸ்காரம் பண்ண ஹனுமாரை அசஸ் பண்ணி அவருக்கு ராமதூதன் அப்படின்னு ஒரு காரியத்தையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துட்டார். அப்புறம் சுக்ரீவ சக்கியம், அப்புறம் வாலிவதம், அது வரைக்கும் நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சுக்ரீவன் அவனுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராஜ்யம் கிடச்சோன்னே மழைக்காலம் தாண்டி சரத்காலம் வர வரைக்கும் குடியிலையும் பெண்கள்லையும் மூழ்கி கிடக்கிறான். ஹனுமார் போய் ஞாபகப்படுத்துகிற, உனக்கு ராமர் சகாயம் பண்ணார், அதனால தான் அவனுக்கு வாழ்வு வந்திருக்கு, ராமர் காரியத்தை மறக்காதே அப்படின்னு சொல்கிறார். அவன் என்ன பண்ணும் அப்படிங்கிறா, நீ உத்தரவு கொடு, வான்கள்லாம் இங்கே வரவை அப்படின்னு சொன்னோடனே நீலனை கொண்டு சுக்ரீவன் உத்தரவு கொடுக்குறான். அந்த ஒரு சகாயம் ஹனுமார் பண்ணினால சுக்ரீவன் சுக்ரீவன் உயிர் பிழைக்கிறான், இல்லைன்னா லக்ஷ்மண கோபத்துக்கு ஆளாகி சுக்ரீவன் மாண்டு போயிருப்பான். அப்படி நகுதர் பொருட்டண்டு நட்டல் மேற்சென்று நகுதர் பொருட்டண்டு நட்டல் மிகுதிக்கண் மேச்சின் இடித்தற் பொருட்டுன்னு வள்ளுவர் சொல்வார். ரொம்ப சிரித்து பேச்சுட்டு இருக்கிறது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, தப்பு பண்ணும்போது காமிக்கணும், எடுத்து சொல்லணும் அப்படின்னு அப்படி பண்ணார் ஹனுமார். இதை வச்சுட்டு சுவாமியில் சொல்வார், நம்ம அதனால்தான் ராமநவமி உற்சவம் கொண்டாடின பின் அதோட முடிவில் ஹனுமாருக்கு மங்கள உற்சவம் கொண்டாடுறோம், என்ன நம்ம ஹனுமார் நமஸ்காரம் பண்ணிட்டு உற்சவத்தை முடிச்சோன்னா அடுத்த வருஷம் ராமநவமி வரத்துக்குள்ளே ராம அனுகிரகத்தினால நமக்கு செல்வமும் சிறப்பும் வந்துடும், நமக்கு திரும்பி ராமநவமி உற்சவம் பண்ணணும்னு ஞாபகம் வராது. ஹனுமாருக்கு உற்சவம் பண்ணி முடிச்சதுனால அவர் வந்து காதில் ஞாபகப்படுத்துவார், ராம அனுகிரகத்தினால் நீ இன்றைக்கி நன்னா இருக்க, அதனால் மறக்காமல் திரும்பவும் ராமநவமி உற்சவம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சுவாமியில் சொல்வார். அப்புறம் லக்ஷ்மணன் வந்து சுக்ரீவனை கோபிக்கிறான், சுக்ரீவன் மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேருமா ராமர்கிட்ட போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான் சுக்ரீவன் ராமரை, மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே எல்லா திக்கிலேருந்தும் கோடிக்கணக்கான வானரர்கள் வந்து சேர்ந்துடுறார். அதை பார்த்தோன்னே ராமர் திருப்தி ஆகிடுறார். அப்புறம் நாலாதிக்கிலையும் சுக்ரீவன் வானரர்களை வழி சொல்லி ரொம்ப எலாபரேட்டாக அவனுக்கு பூகோளம் முழுக்க தெரியுது, எந்தெந்த திக்கில் என்னென்ன தேசங்கள், என்னென்ன நதிகள் மலைகள், என்னென்ன ஆபத்துகள் எல்லாத்தையும் சொல்லி, சீதாதேவி எங்கே இருக்கா, ராவணன் எங்கே இருக்கான், அவன் எங்கே வச்சுருக்கான் சீத்தையை எல்லாம் எனக்கு தெரிஞ்சுன்னு வரணும், நாம் ராமனுக்கு கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பும்போது முக்கியமாக ஹனுமாரை கூப்பிட்டு அந்த சுக்ரீவன் சொல்கிறான், தொய்யேவ ஹனுமன்னஸ்தி பலம் புத்தி பராக்கிரமா தேசகாலானுவிருத்திஷ்டா நயச்ச நயபண்டிதா. ஹே ஹனுமான், உண்டுதான் புத்தி பலம் பராக்கிரமம் தேசகாலானுவிருத்தி, எங்கே என்ன பண்ணோம், என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது எல்லாம் உனக்கு தெரியும், நயபண்டிதா அப்படின்னு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீ ரொம்ப புத்திசாலி, உன்ட்டு தான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறான். இதை பார்த்தோன்னே ஹனுமார், இதை பார்த்தோன்னே ஸ்ரீராமர் என்ன பண்ணுறார், ததௌ தஸ்ய ததஃ ப்ரீதா ஸ்வநாமாங்கோபசோபிதம் அங்குலீஜம் அபிஜானம் ராஜபுத்ரியாக பரந்தபா. ஹனுமார் தன்னுடைய பெயர் புதித்த தன்னுடைய மோதிரத்தை ஹனுமார் கையில் கொடுத்து, நீ அந்த ராஜபுத்திரியான சீதாதேவியை பார்த்தேயானால் இந்த மோதிரத்தை அடையாளமாக காமி, இதை பார்த்தோன்னே அவளுக்கு உன் பேரில் நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்படி ஒரு குருவானவர் ஒரு ஜீவனை தேடி போய் அந்த ஜீவனை சுவாமிகிட்ட சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு பகவான் இந்த குருவுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கணும், அனுகிரகிக்கணும். அந்த அனுகிரகம் இந்த அங்குலேகம் என்ற விதத்தில் ஹனுமான் கிடைக்கிறது. எல்லாருமா நாலு திக்கிலையும் போகிறா. தெற்கு திக்கில் அங்கதன், ஜாம்பவான், நலன், நிலன், தாரன், ஹனுமார் எல்லாரும் வரா. தெற்கு திக்கில் தேடும்போது விந்தியமலையில் ஒரு குகையில் போய் ரொம்ப நாள் சிரமப்படுறா. இப்படி பல இடர்களையும் கடந்து கடற்கரைக்கு வரா. அங்கே சம்பாதிய வாளுக்கு குறிப்பு சொல்கிறது. சமுத்திரத்துக்குள்ளே 100 யோஜனை போனால் அங்கே லங்கைன்னு ஒரு தீவு இருக்குது, அதுதான் அந்த ராவணுடைய இடம். அவன் அங்கே சீதையை சிறை வச்சிருக்கான் அப்படின்னு காரணக்காரியங்களோடு எப்படி நான் பார்த்த அந்த சீதை தான் அங்கே சிறையில் இருக்கான்னு சொன்னோன்னே இவ்வளாருக்கும் ரொம்ப உற்சாகம் ஆகுது. ஆனால் யார் 100 யோஜனை கடலை தாண்டது அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறா. யாராலும் முடியல அப்படின்னு எல்லாரும் கைவிரிச்சிடுறா. என்னால் 10 முடியும், 20 முடியுங்கிறா. யாராலும் 100 யோஜனை தாண்ட முடியாதுன்னு சொன்னபோது திரும்பவும் அங்கதன் அவன் தான் அந்த குழுவுக்கு தலைவன். அவன் என்ன பண்ணுறது, சரி உயிரை விட வேண்டிதான், பிராயப்பு வேஷம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறான் திரும்பவும். அப்போது ஜாம்பவான் சொல்கிறார், தத்பிரதீத்தம் ப்ளவதாம் வரிஷ்டம் ஏகாந்தமாசித்ய சுகோபமிஷ்டம் சஞ்சோதயாமாச ஹரி பிரவீரா ஹரி பிரவீரம் ஹனுமந்தமேவா அப்படின்னு அந்த தனியாக உட்கார்ந்துட்டு ராமன் நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார் ஹனுமார். அவரை போய் நம்ம உற்சாகப்படுவோம், அவரால் இந்த அவரால் தான் இந்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு எல்லாருமா போய் ஹனுமார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்போது ஜாம்பவான் ஹனுமார்கிட்ட அவருடைய அவர் பிறந்த விதமும் வாயு பகவானுடைய அனுகிரகத்தினால் அஞ்சனாதேவிக்கு குழந்தையாக அவர் பிறந்ததும், பிறந்தோடனே 3000 யோஜனா ஆகாசத்தில் பறந்து போய் சூரியனே பழன் நினச்சி அவர் பிடிக்க பார்த்ததும், அப்போ இந்திரன் அவரை வஜ்ராயத்தில் அடித்ததும், அப்போ அவர் கீழே விழுந்தபோது அவர் தாடை வந்து உடைஞ்சதும், ஹனுனா தாடை, அதனால தான் அவருக்கு ஹனுமான் ஒரு பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி அவர் பேர் அவ அம்மா வச்ச பேர் சுந்தரன்னு பேர் அவருக்கு. அந்த விருத்தாந்தங்களெல்லாம் சொல்லி அப்போ வாயு பகவான் கோச்சுண்டு சலிக்காமல் நின்றுட்டார். அப்போ எல்லா பிரம்மா தேவர்களெல்லாம் வந்து உங்கள் அப்பாவோட திருப்திக்காக உனக்கு அளவற்ற வரங்களை கொடுத்துருக்கா, உன்னை எந்த ஆயுதத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, பிரம்மாஸ்திரம் கூட ஒன்று ஒன்றும் பண்ணாது, நீ வாயு போல கருடன் போல எங்கும் பறக்க முடியும் உன்னால். பிரசாதித்தே செப்பவனே பிரம்மா துப்பியம் வரம் ததோ அசஸ்திரவத்யதாம் தாத்தா சமரே சத்ய விக்ரமா. இந்திரன் உனக்கு சிரஞ்சீவியாக இருப்பேன்னு வரம் கொடுத்தான், அதனால் இந்த நேரத்தில் நீ தான் எங்களுக்கு தயவு பண்ணும், எங்களுடைய உயிர் உங்ககிட்ட இருக்குது. தொம்பி வாயு சுதோ வத்சா ப்ளவனேச்சா பிதத் சமஹா, நீ வாயு சுதா, நீ வாயுகுமாரன், வாயு மாதிரி உனக்கு எங்கும் தடை இல்லாமல் உன்னால் போக முடியும், உன்னால் இந்த கடலை தாண்ட முடியும். வயமத்திய கதப்பிராணாகா, எங்களோட உயிரே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. பவான் நஸ்த்ராத்து சாம்பிரதம், நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் பெரியவாள்லாம் இங்கே ஒத்தக்கால் நின்று உனக்காக பவான்கிட்ட வேண்டிக்கிறோம், இந்த காரியத்தை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, இப்படி உற்சாகப்படுத்தப்படுத்த ஹனுமாருக்கு தன்னுடைய பலம் பராக்கிரமம் ஞாபகம் வந்து, ஆமாம் என்னால் முடியும், நான் இப்போ உணர்றேன் அப்படின்னு நான் உங்களுக்காக இந்த காரியத்தை பண்ணிட்டு வருவேன் சொல்லி பெரிய உருவெடுக்கிற. எப்படி வாமன மூர்த்தியாக இருந்த விஷ்ணு பகவான் திருவிக்ரமாவதாரம் எடுத்தாரோ அந்த மாதிரி ஹனுமார் ஒரு பெரிய உருவெடுக்கிறார். இவெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அதுதான் சுவாமிகள் சொல்வார், அதனால் நமக்கு ஹனுமார்கிட்ட ஒரு காரியம் ஆனால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் பெருமையாக பேச பேச அவருக்கு உற்சாகம் பராக்கிரமம் வளரும், அப்போ நம்ம அவர்கிட்ட நம்முடைய பிரார்த்தனையை வைக்கலாம் அப்படின்னு ஹனுமத் பஞ்சரத்னம்னு ஒன்று இருக்குது. அந்த ஹனுமத் பஞ்சரத்னத்தை 108 தடவை படிக்க சொல்வார், அரை மணி நேரம் ஆகும். அதை படிச்சுட்டு அப்புறம் வேண்டிக்கோங்க கும்பர் ஏதாவது வேணா, அப்படி ஒரு வைபவம். அப்படி ஹனுமார் பெருசாக வளர்ந்து அவர் சொல்கிறார், நான் இந்த பூமியிலேருந்து ஆகாசத்தில் குச்சேன்னா பூமி தாங்காது, இந்த மகேந்திர மலை மேலே ஏறி நின்று நான் ஆகாசத்தில் கிளம்புறேன் அப்படின்னு போய் நின்றுக்கிறார். தத்தோ ராவணனி தாயா சீதாயா சத்ருகர்ஷணா இயேஷ பதமன் வேஷ்டும் சாரணா சரிதே பதி. ஆகாச மார்க்கமாக ராவணனால் அபகரித்து கொண்டு செல்லப்பட்ட சீதையை தேடி எதிரிகளை பொடிப்பொடியாக்கும் அந்த ஹனுமார் ஆகாசத்தில் கிளம்ப நிச்சயித்தார் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகம், இது சுந்தரகாண்டத்துடைய முதல் ஸ்லோகம். தத்தோ ராவணனீதாயாக சீதாயா சத்ருகர்ஷணா இயேஷ பதமன் வேஷ்டும் சரணாச்சரித்தே பதி. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ரொம்ப அருமையான வியாக்கியானம் சொல்வாள். சுருக்கமாக சொல்லணும்னா, சீதா அப்படிங்கிறது பரிபக்குவமான ஒரு ஜீவன், ராவணநீதாயாக அப்படிங்கிறது அவிவேகம் என்ற ராவணன் மாயமானுருவத்தில் சீதாதேவியை ஒரு பிரமத்தை ஏற்படுத்தி அபகரிச்சின்னு போய்ட்டான். சத்ரு கர்ஷணா அப்படிங்கிறது இங்கே உள்ள இருக்கக்கூடிய காமக்ரோதாதி சத்ருக்களையும் ஜெயித்த ஒரு பூரணமடைந்த ஆச்சாரியனான ஹனுமார். தத்தஹா அப்படிங்கிறது ஹனுமாரால் உத்தரவு கொடுக்கப்பட்டு அந்த ஆச்சாரியன் தகுதியுள்ள ஒரு ஜீவனை தேடி வந்துட்டுருக்கார். பதம் அன்வேஷ்டும் இயேஷா, அந்த சீதையுடைய இடத்தை தேடி வந்துட்டுருக்கார். அப்படின்னா அப்படி தான் குருவானவர் தகுந்த சிஷ்யனை தேடி அடைவார். சாரணாச்சரித்தே பதி அப்படிங்கிறது ஆச்சாரியன்கிறவன் கதோ மார்க்கோனுகமிதே அப்படின்னு பெரிவாளாக எந்த வழியில் போனாலும் அதே வழியில் போவார், செய்யாதன செய்யும் அப்படின்னு தான் ஒரு புது மார்க்கம் உண்டாக்க மாட்டான். சனாதனமான மார்க்கத்தில் எப்படி நம்முடைய பெரிவாளும் சாரும் சுவாமிகளும் போனாலோ அந்த மாதிரி மார்க்கத்தில் போகக்கூடிய ஒரு சத்குருவானவர் இந்த சீதாதேவி என்ற ஜீவனை மீண்டும் பகவான ராமர்கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியை ஆரம்பித்தார் அப்படின்னு ஒரு சுருக்கமான விளக்கம் இந்த ஃபஸ்ட் ஸ்லோகத்துக்கு. ஹனுமார் மகேந்திர மலை மேலே ஏறி போகும்போது சிங்கத்தை கண்ட மிருகங்கள் மாதிரி எல்லா மிருகங்களும் பயந்து ஓடுறது. ஹனுமார் அங்கே இருக்க யானைகளுக்கு நடுவில் அவர் நின்னபோது அவர் ஒரு யானை மாதிரி ஜம்முன்னு இருந்தார், ரிஷபம் போல கம்பீரமாக இருந்தார். இந்த மாதிரி வர்ணனைகள் வரும். இதெல்லாமும் ஆச்சாரனுக்கு பொருத்தி, ஆச்சாரியன் என்பவன் ரொம்ப கம்பீரமாக இருந்து கொள்ள வேண்டும், யாரை கண்டும் பயப்படக்கூடாது. சிங்கத்தை கண்டு மற்ற மிருகங்கள் பயந்து ஓடுற மாதிரி ஒரு ஆச்சாரனுடைய பாண்டித்யத்தை கண்டு துர்வாதிகளெல்லாம் பயந்து ஓடணும். ஒரு யானை எப்படி போகும்போது பின்னாடி நாய் குலைச்சாலும் சரி குழந்தைகள் கத்தின்னு வந்தாலும் சரி சட்டை பண்ணாதோ, அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் தனக்கு வரக்கூடிய நல்ல பேரோ கெட்ட பேரோ பற்றி கவலைப்பட போகிறதில்ல, எப்பவும் தன்னுடைய ஆத்மாலேயே லயிச்சு போயிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட அந்த ஹனுமார் ஆகாசத்தில் தாவரத்துக்கு தயாராகிறார். இந்த முதல் சர்க்கம் 210 ஸ்லோகம், அது வேர்ட் பை வேர்ட் நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் அந்த ஹனுமார் கிளம்பினதும் அற்புதமான வர்ணனைகள் சர்க்கத்தில், ஒவ்வொரு ஸ்லோகமுமே ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ச சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஸ்சாஞ்சலம், சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஸ்சாஞ்சலிம் கிருத்வா சக்காரகமனே மதிம். பெரிய உருவம் எடுத்து எல்லா தெய்வங்களையும் வேண்டிட்டு ஆகாஷ்டில் ஹனுமார் கிளம்புறார். அஞ்சலிம் பிராமுக கிருத்வா பவனாயாத்மயோனையே, தன்னுடைய பிதாவான வாயு பகவான்கிட்ட மீண்டும் ஒரு முறை அஞ்சலி பண்ணி வேண்டிக் கொண்டு ஹனுமார் கிளம்பினார். இந்த ராமாயணமே பிதிருபக்தியை ரொம்ப விசேஷித்து சொல்கிறதுக்காக வந்த காவியம் தோணும். ராமர் அப்பா வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக ராஜ்யத்தை துறந்து 14 வருஷங்கள் காட்டுக்கு போனார், தர்மத்தை நிலைநாட்டினார். அந்த தர்மம் அவரை லாபத்திலேருந்தும் காப்பாற்றிட்டு கடைசியில் விஜயராகவனாக பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். வானரர் ராஜனான சுக்ரீவனும் ராட்சச ராஜனான விபீஷணனும் கவரி வீச சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். அப்படி பித்ருபக்தி பித்ருவாக்கிய பரிபாலனம் மிகுந்த நன்மையை கொடுக்கும் அப்படின்னு இந்த காவியத்தில் நிறைய வரும். ஆகாஷில் ஹனுமார் கிளம்ப போகிறார். அப்போ சொல்கிறார், யதா ராகவ நிர்முக்தா சரஹா ஸ்வசன விக்ரமஹ கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலித்தாம். எப்படி ராமபாணமானது வாயு வேகத்தில் எந்த தடையில்லாமல் இலக்கை நோக்கி போகுமோ, அப்படி நான் ராவணனால் ஆட்சி செய்யப்படும் லங்கையில் போய் குதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன விசேஷம்னா, ஹனுமார் தான் ராமர் கையில் ஒரு பாணம் மாதிரி தான், நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின் அப்படின்னு கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணுறார். எல்லாம் நான் பண்ணியாச்சு, இந்த பாரத யுத்தமே முடிஞ்சாச்சு, நீ யாரை வதம் பண்ணுறது அப்படின்னு நீ என்ன கவலைப்படுற, நீ என் கையில் ஒரு கருவி தான், உன்னோட கடமை நீ பண்ணு, க்ஷத்ரிய தர்மத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஹனுமார் ராமர் கையில் தன்னை ஒரு கருவியாக நினைக்கிற, அம்புகள் தானாக போக முடியுமா, ராமர் விட்டால் தானே அம்பு போகும், அந்த மாதிரி ராமரோட அனுகிரகத்தினால நான் இந்த கடலை தாண்ட போகிறேன், சீதாதேவியை பார்க்க போகிறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணார். அப்படி தன் கையில் ஒன்றும் இல்லை, பகவானோட கையில் இருக்குது, அவர் கையில் தானோட கருவி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறவா அபாரமான காரியங்களெல்லாம் பண்ணி விட்டுறா. மகாபெரிவா 100 வருஷங்கள் அருளாட்சி பண்ணார். ஆனால் ஒரு நாளாவது நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரோ? ஆதி ஆச்சாரியால் மலம் யானை மாதிரின்னா நாங்கள்லாம் கொசு மாதிரி அவர் பேரை வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு வேடிக்கையாக பேசுகிறார். ஆனால் பெரியவா பண்ண காரியங்கள் நம்முடைய மதத்துக்கு அவ்வளோ ஒரு அரணாக அமைஞ்சு இந்த 100 வருஷத்தில் நம்முடைய மதம் இன்றைக்கும் நம்ம வேத மதத்தில் சொன்ன உற்சவங்களெல்லாம் கொண்டாடுறோம்னா அதுக்கு பெரியவா தான் காரணம், சந்தேகமே இல்லை. அப்படி ஆகாசத்தில் ஹனுமார் போகும்போது, ஹனுமார் ஆகாசத்தில் கிளம்பினோடனே அந்த மலையில் இருந்த மரங்களெல்லாம் அவரோட சேர்ந்து அவரோட வேகத்தில் இழுத்துண்டு வேரோட பிளந்துண்டு அவர் பின்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. இது ஒரு உறவினர் கிளம்பும்போது, கூட அதிதி கிளம்பும்போது ஊட எல்லோரும் வந்து வழி அனுப்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு வர்ணனை. அப்புறம் ராஜா போகும்போது பின்னாடி பட போகிற மாதிரி இருக்குது. அப்படி அந்த ஹனுமார் ஆகாசத்தில் கிளம்பினபோது ஏற்பட்ட காட்சிகளை அந்த மலையிலிருந்த வித்யாதரர்கள் வெளில வந்து வியந்து பார்க்குறா. ஆகாசத்திலிருந்துட்டு சாரணர்கள் அதை விவரிக்கிறா. இப்படி ஒரு அற்புதமான கற்பனை, அழகான கவிநயம் இங்கே ஹனுமாருடைய, இங்கே வால்மீகியுடைய கவிதை அவ்வளோ நல்லாயிருக்கும். அணிகளும் உதாரணங்களும் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகாசத்தில் எந்த ஒரு ஆலம்பனமும் இல்லாமல் பிடிப்பு இல்லாமல் ஆகாசத்தில் ஹனுமார் போய்கொண்டிருக்கிறார். அப்படி போகும்போது சமுத்திரராஜா பார்க்குறார். முதல்ல சமுத்திரராஜா சின்னதாக இருந்தார். இந்த சகர புத்திரர்கள் அதை விரிவு பண்ணா. சகரங்கிறவர் ராமருடைய வழியில் ஒரு முன்னோர். அதனால் இந்த சமுத்திரராஜா நினைக்கிறார் நம்ம இந்த ராமகாரியமாக போகிற ஹனுமாருக்கு ஏதாவது சகாயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ளே ஒரு மைனாகமலைன்னு ஒரு தங்க மலை ஒழிஞ்சுட்டுருக்கு. அந்த மலைகிட்ட சொல்ல, நீ மேலே எழும்பிவா, இந்த ஹனுமார் மேலே உட்காந்து ஆஸ்வாசம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு. சரின்னு அந்த மலையை கிளம்பி வருது. ஹனுமார் ஏதோ எதிரில் தடை வருதேன்னு அந்த மலை சிகரத்தை மாறால் இடிக்கிறார், அப்படி பழக்கிறார். சிரிச்சுண்டே அந்த மலை மனுஷரூபம் எடுத்துட்டு ஹனுமாரை பார்த்து, ஹே ஹனுமான், நான் உன்னுடைய அப்பாவுடைய நண்பன் தான், நீ எனக்கு பிள்ளை மாதிரி தான், வந்து என் மேலே உட்கார்ந்துட்டு ஆஸ்வாசம் பண்ணிட்டு நான் பழங்களும் குடிக்கிறதுக்கு எல்லாம் தரேன், எல்லாம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு கிளம்பி போவோம். ஒரு தடவை மலைகளுடைய ரெக்கைகளெல்லாம் இந்திரன் வெட்டிகிட்டே வந்தான், அப்போ உங்கள் அப்பா வாய்பவான் என்னை தள்ளின் வந்து இந்த கடலில் போட்டார், அதனால் நான் மட்டும் ரெக்கையோடு மிஞ்சியிருக்கேன், அதனால் வாயுக்குமாரன் நான் உனக்கு பூஜை பண்ணால் உங்கள் அப்பாவுக்கு பண்ண மாதிரி கிருத்தேச்ச பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனா. ஒருத்தர் நமக்கு உபகாரம் பண்ணால் அவளுக்கு பிரதி உபகாரம் பண்ணும், இது சனாதனமான தர்மம். அதிதிஹி கில பூஜார்ஹா பிராகிருத்தோபி விஜானதா தர்மம் ஜிக்ஞாசமானேன கிம் புனா துவாதிருஷோ மகான். தெரியாத அதிதி வந்தாலே அவளுக்கு பூஜை பண்ணுன்ருக்கு, உன்ன மாதிரி ஒரு மகான் எனக்கு கிடைக்காத அதிதியாக கிடைச்சிருக்கேள், நீ இருந்து தங்கி சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னபோது ஹனுமார் இல்லை, நான் எங்கும் தங்காமல் போய் லங்கையில் குதித்து சீத்தையை தேடுவேன்னு என்னுடைய நண்பர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதனால் நான் கிளம்புறேன், உங்களை பார்த்ததே சந்தோஷம் அப்படின்னு அந்த மலையை ஆலிங்கனம் பண்ணிட்டு ஹனுமார் போயிட்டே இருக்கார். ஒரு சொட்டு கூட தண்ணி கிடைக்காது குடிக்கிறதுக்கு அப்படிங்கிற கடலுக்கு நடுவில் ஹனுமார் போகும்போது அவருக்கு ஆகாரம் கிடைக்கிறது. அப்படி சுவாமி சொல்வார், ராமாயணம் படிக்கிற வாளுக்கு ஆகாரம் பற்றி கவலை இல்லை, யாராவது எப்படியாவது ஆகாரம் கொடுப்பா அப்படின்னு சொல்வார். அப்படி ஹனுமார் போன பின்ன இந்திரன் வந்து அந்த மைனாக்கமல்கிட்ட, நீ ராமகாரியம் பண்ணால் எனக்கு உன்ட்ட ரொம்ப திருப்தி, அதனால் எனக்கு பயந்துட்டு நீ இந்த கடலுக்குள்ளேயே இருக்க வேண்டாம், நீ கடல் மேலேயே சஞ்சாரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி சுவாமி சொல்வார், சிற்றின்பக்கடலில் நம்ம மூழ்கியிருக்கும்போது ராமகாரியமாக எத்கிஞ்சித்து பண்ணால் கூட ஒரு பெரிய அபயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வார். அடுத்தது தேவர்கள் சுரசான்னு ஒரு நாக மாதாவை அனுப்பிச்சு, நீ போய் இந்த ஹனுமாரை ஏதாவது பண்ணி பயமுடுத்து, அவர் தளர்ந்து போகிறாரா உன்னை ஜெயிக்கிறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இந்த நாகமாதா தாட்சாயணின்னு தக்ஷனோட பின்னவள் சுரசான் பேர் வந்து ஒரு கோர ரூபம் எடுத்துட்டு ஹான்னு கத்திண்டு ஹனுமார்கிட்ட, என் முன்னாடி நீ வந்துட்ட, என் வாய் முன்னாடி யார் வந்தாலும் அவளை நான் சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு வர இருக்கு, நீ இன்றைக்கி எனக்கு உணவு அப்படின்னு பிரம்மா விதிச்சுட்டார், என் வாய்க்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறா. அப்போ ராமர் எப்போ ராமகாரி எப்போ தடை வந்தாலும் ஹனுமார் ராமகதை சொல்ல ஆரம்பிச்சுவார். அவருக்கு ராமகதை சொன்னால் எல்லா தடைகளும் போயிடும் அப்படிங்கிறது அவருடைய அனுபவம். அதனால் சொல்கிறார், அந்த கேட்டாலும் அவள் வந்து அதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு இப்போ நீ என் வாய்க்குள்ளே போய்தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக பரீட்சை பண்ணுறதுக்காக சொல்கிறார். ஹனுமார் 10 யோஜனை வளர்றார், அவள் 20 யோஜனை வளர்றார், இவர் அதுக்கும் பெருசாக வளர்றார், அவள் அதோட பெருசாக வாய் திறக்கிறார். அப்போ ஒரு க்ஷணத்தில் ஒரு கட்ட வர அளவுக்கு சின்ன உருவம் எடுத்து அவள் வாய்க்குள்ளே போயிட்டு வெளில வந்துடுறார். நீ வாய்க்குள்ளே போகணும்னு சொன்ன, போயிட்டு வந்துட்டே எனக்கு வழி விடு அப்படிங்கிற உடனே அவள் சந்தோஷப்பட்டு அழகான சௌமியமான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அர்த்த சித்தியை ஹரிஷேஷ்டா கச்ச சௌமியதா சுகம் சமானயஸ்வ வைதேகீம் ராகவேண மகாத்மனா, ராமர சித்தியோட சேர்த்து போய் உன் காரியம் வெற்றியடையும் போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிற. மேலும் போகும்போது ஒரு நிழல பிடிச்சி இழுக்கக்கூடிய ஒரு ராட்சசி இருக்கா அங்காரக்கான்னு, அவள் ஹனுமாரோட நிழலை பிடிச்சி இழுக்கிறா. ஹனுமார் நிழலாக தடை வருதுன்னு பார்க்குறார். இந்த நிழலை பிடிச்சி ஒரு ராட்சசி இழுக்கிறான்னு தெரிஞ்சோடனே அவள் போய் அவள் உடம்புக்குள்ளே போய் அவளுடைய ஹிருதயத்தை பிளந்து போட்டுட்டு வந்துடுறார். ஆகாசத்தில் போகிற எல்லா பிராணிகளும் பறவைகளும் ராம ஹனுமாரை ஸ்தோத்திரம் பண்ணுறது. எங்கள் பெரிய ஹிம்சையாக இருந்தாயோ இந்த சிம்மிக்கையை வதம் பண்ணி, இன்னொரு பேர் சிம்மிக்கைன்னு, அவளை வதம் பண்ணி பெரிய உபகாரம் பண்ணேப்பா அப்படின்னு எல்லாரும் ஹனுமாரை கொண்டாடுறா. அப்புறம் தேவர்களெல்லாம் ஹனுமாரை கொண்டாடுறா. எஸ்ய தூயே தானி சத்வாரி வானரேந்திர யதா தவா திருத்திர் திருஷ்டிர் மதிர் தாட்சியம் சகர்மசு நசீததி, யாரிடத்துல இந்த 4 குணங்கள் இருக்கோ அவா எந்த காரியத்திலும் தோல்வியடைய மாட்டார்கள். திருதிஹீன தைரியம், இந்த சமுத்திரத்தை யார் தாண்டுவான்னு எல்லாரும் கவலைப்பட்டு இருந்தபோது ஹனுமார் என்னால் முடியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பினார். அந்த தைரியம். திருஷ்டினா ஒரு ப்ரொஃபெட்டிக் விஷன், இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு தீர்க்க தர்ஷனம். அந்த மாதிரி இந்த மைனாக்கமலை நீ தங்கிட்டு போ அப்படின்னோடனே சரி கொஞ்சம் இழைப்பாரலாமே நினைக்காம, இங்கே ஒரு நாள் தங்கினா அங்கே காத்துன்ருக்கா நம்முடைய நண்பர்கள்லாம் உயிரை பிடிச்சின்னு காத்துன்னு இருக்கா, யா ராமர் காத்துன்ருக்கார் அப்படின்னு, இல்லை நான் போயிட்டு வரேன் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு கிளம்புறேன். மதி சாமர்த்தியமாக அந்த சுரசையை ஜெயிக்கிறார். தாட்சியம் அப்படின்னா பவர், அந்த சக்தி, அதை கொண்டு சிம்மிக்கை ஜெயிக்கிறார். இந்த நாள் இருக்கிறவா எல்லாத்தையும் ஜெயிப்பா அப்படின்னு சொல்கிறா. இது நம்ம காரியங்கள்லாம் பண்ணும்போது ஹனுமாரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த குணங்களெல்லாம் நம்ம ஸ்மரிச்சுண்டு பண்ணால் நம்மளும் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அங்கே போய் இறங்குறார், லங்கையை பார்த்துடுறார். சாகரம் சாகரானூபம் சாகரானூபஜான் துருமானு சாகரஸ்ய சபத்னி நாம் முகான்யபி விலோகயன்னு அப்படின்னு, அந்த சாகரத்தையும் அந்த கரையும் அங்கே வந்து சேர நதிகளையும் அந்த கரையில் இருக்கிற மரங்களையும் தென்னை மரங்களையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் இறங்குறார். சின்ன உருவம் எடுத்துக்கிறார். எப்படி ஒரு ஞானியானவன் தன்னுடைய மோகத்தை சின்னதாக குறைச்சிட்றானோ அந்த மாதிரி நமக்கெல்லாம் ஆசை கடல் போல் இருக்குது. ஞானிக்கு அந்த ஆசை வந்து ரொம்ப சின்னதாகிடுது, எந்த ஆசையுமே இல்லாமல் இருக்கு. அந்த மாதிரி ஹனுமார் தன் உருவத்தை சிறுதாக்கி கொண்டு போய் லங்கையில் குதித்தார். சதான்யஹம் யோஜனானாம் க்ரமேயம் சுபஹூன்யபி கிம் புனஹ சாகரஸ்யாந்தம் சங்கியாத்தம் சதயோஜனம், 100 யோஜனை கடல் தாண்டது எனக்கு என்ன கஷ்டம், 100 கணக்கான யோஜனைகளையும் நான் தாண்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நம்ம காரியங்கள் பண்ணும்போது நம்மால் நவாகம் படிக்க முடியும்னா 27 நாளில் ராமாயணத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்வார் சுவாமிகள். அந்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டி வளர்த்துக்கணும், அதுக்குள்ளே அண்டர் ப்ராமிஸ் பண்ணி ஓவர் டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்வார். அந்த கடற்கரையில் நின்றுண்டு ஹனுமார் அந்த திரிக்கூட்ட மலை மேலே அந்த லங்கப்பட்டினத்தை பார்க்குறார். ரொம்ப அழகாக இருக்குது, அமராவதி மாதிரி இருக்கேன்னு நினச்சிக்கிறார். அப்புறம் பக்கத்தில் போகிறார். அந்த பட்டணத்துக்குள்ளே போக பார்க்கும்போது அட்டகாசம் விமுஞ்சந்தி நாரி காபி உத்திதா புரஹா, பயங்கரமாக சத்தம் பண்ணிட்டு அந்த லங்கப்பட்டினமே லங்காதேவி அப்படின்னு அவள் ஒரு ராட்சசி உருவம் எடுத்துட்டு, யார் நீ எங்கே வந்த அப்படிங்கிறா. நான் ஒரு வானரும் இப்படி அழகாக இருக்குது பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு, அதெல்லாம் போக முடியாது, என்ன ஜெயிக்காமல் நீ இதுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறா. இதோ வந்துடுவேனே அப்படின்னு சொன்னோடனே அவள் வந்து குத்துறா ஹனுமார், ஹனுமாருக்கும் வருது, ஹனுமார் பெண்ணாக இருக்காளேன்னு சொல்லிட்டு இடது கையால் லேசாக ஒரு தட்டு தட்டுறார். அவள் புதாள்னு கீழே வந்து ஹா 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 என்ன ஒன்றும் பண்ணாதே என்ன பண்ணாதே, இப்போ சீத சுமஹாபாஹோ தாயஸ்வஹரி சத்தமா சமயே சௌமிய திஷ்டந்தி சத்வவந்தோ மகாபலாஹா பிரசீத சுமஹாபாஹோ, பெருந்தோள் படைத்தவனே தயவு பண்ணு, தாயஸ்வா என்னை காப்பாற்று என்னை கொல்லாதே ஹரிசத்தமா அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவன் சொல்கிறா, என்னை யார் என்னை எப்போ ஒரு வானரம் ஜெயிக்கிறதோ அப்போ இந்த ராவணனுக்கும் ராட்சசர்களுக்கும் அழிவு காலம் அப்படின்னு பிரம்மா சொல்லியிருக்கார். என்னுடைய சாபம் முடிஞ்சுடுத்து, நீ இஷ்டப்படி போய் என்ன வேணுமோ தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லங்காதேவி போய்ட்றா. இதை இந்த நாலாவது சர்க்கத்தில் முதல் ஸ்லோகம், இது காயத்ரி ராமாயணத்தில் வர ஸ்லோகம். சநிர்ஜித்ய புரீம் ஷேஷ்டாம் லங்காம் தாம் காமரூபிணீம் விக்ரமேண மகாதேஜாஹா ஹனுமான் கபிசத்தமஹா. தன்னுடைய விக்ரமத்தால் அந்த லங்காதேவியை ஹனுமார் ஜெயித்தார். இது ஹனுமாருக்கு முதல் வெற்றி லங்கையில். அப்புறம் குதிச்சு ஏறி குதிச்சு இடது காலை வச்சு உள்ள போறார். பிரவிஷ்ய நகரீம் லங்காம் கபிராஜஹிதங்கரஹா சக்ரேத பாதம் சவ்யஞ்சா சத்ருணாம் சதுமூர்த்தனி. அந்த ராவணனுடைய தலைமையில் கால் வச்ச மாதிரி சத்ருவோட மூர்த்தினி தலையில் காலை வச்சு குதிக்கிறார் அந்த லங்கைக்குள்ளே. இந்த லெஃப்ட் ஃபஸ்ட் அப்படின்றதுனால தான் மிலிட்ரியில் யுத்தத்துக்கு போகும்போது லெஃப்ட் ரைட்னு சொல்கிறா அப்படின்னு சுவாமி சொல்வார். அப்புறம் அங்கே போய் சீத்தையை தேடுறார், ராவணனுடைய அந்தப்புறத்தை பார்க்குறார், பல இடங்களை தேடுறார், சீத்தையை காணாமல் ரொம்ப தவிக்கிறார். இந்த புஷ்ப விமானத்தை பார்க்குறார், ராவணனுடைய செல்வத்தை பார்க்குறார், அங்கே அந்த பெண்களெல்லாம் குடிச்சிட்டு ஆடி பாடிட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறார், பலவித காட்சிகளை பார்க்குறார். செல்வ செழிப்பு அந்த ராவணனுடைய குபேரப்பட்டினம் அது, அதை ராவணன் பிடுங்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது சீத்தையை காணுமே அப்படின்னு நினைக்கிறார். அங்கே பெண்களை நம்ம பார்த்துட்டோமே, மனோஹி ஹேத்து சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசு அசுபாசு அவஸ்தாசு தச்சமே சுவ்யவஸ்திதம். தூங்கும்போது பெண்களை பார்த்தோமே, நம்மளுடைய பிரம்மச்சரிய விதத்துக்கு ஒரு பங்கமாச்சேன்னு நினைக்கிறார். அப்புறம் ஆயிடுத்தான் நினைக்கிறார். அப்புறம் எனக்கு மனசு சுவ்யவஸ்திதம் நன்றாக அடங்கியிருக்கு, அதனால் எனக்கு என்னுடைய பிரம்மச்சரிய விதத்துக்கு பங்கம் ஏற்படலை. நான்யத்ர ஹிமயா சக்யா வைதேகி பரிமார்கித்தும் ஸ்திரியோஹி ஸ்திரீ சுதுஷ்யந்தே சதாசம் பரிமார்கணே. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், ராமர் சொல்லி ஒரு பெண்ணை தேடி வந்திருக்கேன், மான்களுக்கு நடுவில் தேட முடியும், ஸ்திரீகளுக்கு நடுவில் தானே தேடணும், அதனால் நான் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். சுவாமி எழுந்திட்டு சொல்வார், மனசு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடாது, நான் ராமகாரியமாக அவர் ஏவினால் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு தூய்மையானவர், அவ்வளவு பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கிற உறுதி அவருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு பாடம் அப்படின்னு சுவாமி சொல்வார். இன்றைக்கி இது பர்யந்தம் இருக்கட்டும். நாளைக்கு மேலும் தேடி அசோகவனத்தில் சீதாதேவியை தர்சனம் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.